الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا محمد ابن عبد الله وعلى آله وأصحابه وجميع تبائه بإحسان إلى يوم الدين، أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإذ يمكر بك الذين يثبتوك أو يقتلوك أو يخرجوك ويمكرون ويمكر الله والله خير الماكرين. وقال الله تعالى في مكان آخر: ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل؟ ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول. صدق الله العظيم. அளவற்ற அருளாளன், நிகழற்ற அன்புடையவன், வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்தாலும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு என்றென்றும் குறித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் அடிச்சுவடுகளை முற்றுமுழுதாக தமது வாழ்க்கையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூத் தாபிஈன்கள், ஹக்கான முஃமின்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி திரையில்லம் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹும் ரசூலும் நமக்கேறிய சகல ஏவல்களையும் எமது வாழ்க்கையின் சகல தருணங்களிலும் முற்றுமுழுதாக கடைபிடிக்கும்படியும், அவர்களினால் விளக்கப்பட்ட சகல விளக்கல்களிலிருந்தும் முற்றுமுழுதாக தூரமாகி இருந்து கொள்ளும்படியும் ஆரம்ப மடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தின் நல்வேசம் செய்து கொள்கிறேன். அருமையான இஸ்லாமிய நெஞ்சங்களே, நாம் தற்பொழுது ரபீஉல் அவ்வல் மாதத்தின் இறுதி பகுதியில் இருக்கிறோம். இஸ்லாமிய வரலாற்றுடன் மிக மிக சம்பந்தமான ஒரு மாதம்தான் இந்த ரபீஉல் அவ்வல் மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்தில்தான் உலக வரலாறுகளெல்லாம் மாறி இருக்கின்றன. குறிப்பாக இந்த உலகத்திற்கு அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட மனிதர்களில் மனித புனிதராக தெரிவு செய்யப்பட்ட அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாறும் இந்த மாதத்திலிருந்துதான் ஆரம்பமாகிறது. இந்த மாதத்தை பொறுத்தவரையில் ஹலரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பினூடாக இந்த மாதம் தனிச்சிறப்பை பெறுகிறது. அருமையான சகோதரர்களே, ஹலரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் மிக துல்லியமான முறையில் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன. வரலாற்று நூல்களில் காண முடிகிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாறுகள், அவர்களுடைய சந்ததி தொடர் அனைத்தும் முழுமையாக பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன. முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை அப்துல்லாவின் தந்தை அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபின் தந்தை ஹிஷாம், ஹிஷாமின் தந்தை அப்து மனாப், அப்து மனாஃபின் தந்தை ஹுசை, ஹுசையின் தந்தை கிலாப், கிலாபின் தந்தை முர்ரா, முர்ராவின் தந்தை காப், காபின் தந்தை லுஐ, லுஐயின் தந்தை வாலிப், வாலிபின் தந்தை சிஹிர். அவருடைய தொடர் ஹலரத் இஸ்மாயில் அலஹி சலாத்து வசலாம் வரையும் செல்கிறது. அருமையான சகோதரர்களே, இந்த தொடரில் ஹலரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை 9ஆம் நாள் ரபீஉல் அவ்வல் மாதத்தில் பிறக்கிறார்கள். அந்த ஆண்டு ஆமுல் பீர் என அழைக்கப்படுகிறது. ஆமுல் பீர் என்றால் யானையுடைய மாதம். ஏன் அந்த ஆண்டுக்கு யானையுடைய மாதம் என்று அழைக்கப்படுகிறது என்றால், அந்த ஆண்டில் தான் அப்ரஹா மன்னன் யானை படையுடன் வந்து காபாவை இடிப்பதற்காக வந்து அங்கு அல்லாஹ்வுடைய படைகள், குறிப்பாக பறவை படை வந்து சிறிய கற்களை போட அந்த யானை படையெல்லாம் தப்பி துப்பப்பட்ட வைக்கோலாக மாறின வரலாறுதான் இந்த அலம்தர சூராவில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். தப்பி துப்பப்பட்ட வைக்கோலை போன்று யானைகள் மாறிவிட்டன. அதாவது யானை படை என்னும் பொழுது பிரமாண்டமான படை, மக்காவுள்ளுக்கு நுழைந்திருக்கிறார்கள். குறைச்சி ஒன்று திரண்டார்கள், சொன்னார்கள் வழிபட வேண்டும், நாம் மக்காவை தகர்க்க வந்திருக்கிறோம். அருமையானவர்களே, குறைச்சிகள் எல்லாம் காபாவுடைய கொடியில் நின்று காபாவை சுற்றி நின்று அழுதார்கள். அதற்கு பிறகு யமாமா திஹாமா தேசத்திலிருந்து அந்த தேசத்தை சேர்ந்த பறவை கூட்டங்கள் வருகின்றன. அவைகள்தான் அந்த கற்களை போட்டு அதனூடாக இந்த யானை படையுடைய விலாசம் துளைந்தது. இதனைத்தான் அல்லாஹு தஆலா சூரா அல் ஃபீலில் விரிவாக கூறிக்கொண்டிருக்கிறான். அருமையானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்திருக்கிறார்கள். பிறந்த நேரத்தில் அரேபியர்களுடைய வளமைப்படி அவர்களிடம் மிக சிறந்த ஒரு பழக்க வழக்கம் இருந்தது. அதுதான் குழந்தையை ஆரம்ப பருவத்தில், இளமை பருவம், பிறந்த சிறுபிராயத்திலேயே குழந்தையை சிறந்த உயர்ந்த கோத்திரத்தார்களிடம் ஒப்படைத்து பால் ஊட்டுவார்கள். அது மாத்திரமல்ல, அந்த குழந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தை கவனித்து கிராம பகுதிக்கு அனுப்பி விடுவார்கள். அது மாத்திரமல்ல, அந்த எந்த உயர்ந்த கோத்திரத்தினர்கள், எந்த கோத்திரம் சிறந்த மொழியில் பேசுவார்களோ, சிறந்த கலாச்சாரத்தை கொண்டிருப்பார்களோ, அந்த பண்பாடுகள் எல்லாம் பார்க்கப்பட்டு உயர்ந்த பண்பாடான கோத்திரத்திடம் ஒப்படைக்கக்கூடிய பழக்க வழக்கம் குறைச்சிகளிடத்தில் இருந்து வந்தது. இந்த தொடரில் தான் தனு சாத் என்ற கோத்திரம் குழந்தைகளுக்கு பால் ஊட்டுவதில் பேர் போனவர்கள், குழந்தைகளை பராமரிப்பதில் பேர் போனவர்கள், மிக தெளிந்த அறவை கழிப்பவர்கள், தெளிந்த அறவு கழிப்பதில் இந்த பனு சாத் என்ற கோத்திரத்தினர்கள் பேர் போனவர்கள். அவர்கள் இங்கே மக்காவுக்கு வருகிறார்கள். ஒரு குழந்தையை கொண்டு போய் நாமும் பால் ஊட்டி வளர்த்து ஏதோ ஆதாயத்தை அமைத்துக் கொள்ளலாம். வந்திருக்கிறார்கள். வந்தவர்களில் அனைவரும் தேடினார்கள். உயர்ந்த செல்வந்த குழந்தைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். அந்தோ ஒரு குழந்தை தனித்து விடுகிறது. எடுப்பதற்கு யாரும் இல்லை. ஏன்? அனாதையான அந்த குழந்தை, செல்வாக்கில்லாத குழந்தை. இதை எடுப்பதால் உமது வாழ்க்கையுடைய எதிர்காலம் சவாலாகி விடுமோ என்றெல்லாம் எண்ணி எடுக்க தவிர்த்த அந்த தருணத்தில் தான் சாதியா கோத்திரத்தைச் சேர்ந்த ஹலீமா ஹலீமத்து சாதியா என்பவர்கள் வருகிறார்கள். வேறு குழந்தை கிடையாது, இந்த குழந்தையை எடுத்து விட்டு செல்வோம், ஏதாவது நலவு நடக்கலாம். எடுக்கிறார்கள். எடுத்தது மாத்திரம்தான், அவர்களுடைய கோத்திரத்திலிருந்து வந்த அந்த வாகனங்கள் எல்லாம் முந்தி சென்று விட்டது. இவர்கள் இறுதியாக எடுத்து அதிவேகமாக சென்றார்கள். பார்த்தார்கள், அந்த சாதுடைய கோத்திரத்தினர்கள் விசாரிக்கிறார்கள், என்ன அந்த ஹலீமா தானா, அந்த ஹலீமா வந்த அந்த வாகனம் தானா இது, இவற்றிலும் சொத்தலுமாக எலும்பும் தோறுமாக இருந்த இந்த வாகனம் இவ்வளவு அதிவேகமாக நடைபோடுகிறது, இதனுடைய பின்னணி என்ன என்றெல்லாம் பார்க்கிறார்கள். அப்பொழுதுதான் ஹலரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் எடுத்தது அந்த அவர்களுடைய வாழ்க்கை நட்பாக்கியத்தின் பின்னணியாக அமைந்ததை உணர்ந்து கொள்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 வருடங்கள் 4 வருட காலமாக அல்லது 5 வருட காலமாகிறது. அங்கே வளர்ந்து கொண்டிருக்கும் அந்த பருவத்தில் தான் சக்கு சதிர் என்று சொல்லக்கூடிய நெஞ்சு பிளக்கப்பட்டு இருதயம் வெளியால் எடுக்கப்பட்டு கழுவி உள்ளால் வைக்கப்படுகிறது. இந்த நிகழ்வு நடந்தவுடன் வளர்த்தவர் ஹரிமத்து சாதியாவுடைய குடும்பத்தினர்கள் பயந்து விட்டார்கள். குழந்தையுடன் உயிர் அச்சுறுத்தலாகிவிடுமோ என்று அஞ்சி குழந்தையை மறுபடியும் தாயிடம் ஒப்படைத்து விடலாம் என்ற முடிவுக்கு வருகிறார்கள். குழந்தையை கொண்டு போய் தாயிடம் ஒப்படைக்கிறார்கள். தாய் என்ன செய்கிறார்? ஆமியா என்று சொல்லக்கூடிய அந்த தாய் குழந்தையை எடுத்துக்கொண்டு மரணித்த மதீனாவில் மரணித்திருந்த தனது தந்தையுடைய கபரை காட்டுவதற்காக வேண்டி ஹலரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இடைநடுவில் தாய் ஒப்பாத்தாகி விடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தட்டன் தனித்த ஒரு அனாதையாக பிறந்த ஆறு ஆறு வருடத்தில் அனாதையாக மாறிவிடுகிறார்கள். அந்த நேரத்தில் தான் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவருடைய அப்துல் முத்தலிபுடைய பராமரிப்புக்கு வருகிறார்கள். அப்துல் முத்தலிப் இரண்டு வருடங்கள் பராமரித்து விட்டு இருக்கத்தக்க இரண்டு வருடத்தில் அவர் மரணித்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு இவருடைய சாச்சா ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாச்சா அபு தாலிபுடைய பராமரிப்புக்கு ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். அருமையான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக தலைவருடைய ஆரம்ப வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். பிறந்ததில் இருந்தே ஒரு விதமான அனாதையாக மாறி வித்தியாசமான திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள், நானாக சுயமாக தொழில் செய்ய வேண்டும் செய்கிறார்கள். ஆடு மேய்க்கும் தொழிலில் இறங்குகிறார்கள். குடும்பத்தாருடைய ஆடையை மேய்த்தார்கள். குடும்பத்துக்கு வெளிப்பட்டவர்களுடைய ஆடுகளையும் மேய்த்த வரலாறு அங்கே பதியப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு தொழிலில் இறங்குகிறார்கள். தொழிலை பொறுத்தவரையிலும் ஹஜரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது அபூ தாலிபுடன் சென்ற தொழில் ஆரம்பிக்கிறார்கள். அது இல்லாத இதர தொழில்களை ஆரம்பித்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு வயது 18 வயதாக இருந்தது. 18 வயதில் அல்லது சில குறிப்பின் பிரகாரம் 8 வயதில் 9 வயதில் அபு தாலிபுடன் ஷாமை நோக்கி செல்கிறார்கள். அங்கு சென்ற இடத்தில் அங்கு கிறிஸ்தவ மார்க்க அறிஞர் சொல்கிறார், இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு நீங்கள் தெரியக்கூடாது. இந்த குழந்தைக்கு பின்னால் பெரிய நபித்துவ வரலாறு மறைந்திருக்கிறது. பாதுகாப்பாக கொண்டு போய் மக்காவை சேர்த்து விடுங்கள். இல்லை என்றால் யூதர்களுடைய அச்சுறுத்தல் இந்த குழந்தைக்கு மாறிவிடும் என்று கூறி திருப்பி அனுப்பி வைத்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து மண்ணில் பேர் போன நம்பகமானவர், விசுவாசம் உள்ளவர், வாய்மை உள்ளவர் என்று முழு மக்கத்து மண்ணிலும் பேசப்படுகிறது. நம்பகத்துக்கு ஒரு முன்னுதாரணமாக மாறிவிடுகிறார்கள். இந்த நேரத்தில் தான் மிக மிக பேர் போன வியாபாரியாக திகழ்ந்திருந்த ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அப்பொழுது அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். அவர்கள் கணவனை இழந்த கணவன் மரணித்த ஒருவராக இருந்தார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் விதவையாக இருந்தார்கள். தீர்மானிக்கிறார்கள், இதுபோல நம்பிக்கையானவர்களை நான் சேர்த்து எனது வியாபாரத்தில் சேர்த்து விட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கப்படுகிறார்கள். கூறினார்கள், எனது வியாபாரத்தை நீங்க முன்னெடுங்கள், உங்களுக்கு நான் இரண்டு பேருடைய கூலியை தருகிறேன். முன்னெடுத்தார்கள், சென்றார்கள். ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய அடிமை மைசராவுடன் ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரத்துக்காக செல்கிறார்கள். அங்கு சென்று வந்த இடத்தில் பார்க்கிறார்கள், லாபம் பன்மடங்கு கூடி இருக்கிறது. குறுகிய காலத்தில் வியாபாரம் நடந்திருக்கிறது. வியாபார முறை சரியாக நடந்திருக்கிறது. மைத்ரா என்ற அந்த அடிமை சொன்னார் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா, இவருடைய பண்பாடுகள், வியாபார திட்டங்கள், முறைகளை எல்லாம் தெளிவாக கூறின பொழுது ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இப்பொழுதுதான் ஆசை வருகிறது, ஒரு திட்டம் வருகிறது. நான் இவரை கணவராக்கி கொண்டால் மிக நன்றாக இருக்குமே. இப்பொழுது முறை பிரகாரம் அபூ தாலிபுட ஆட்கள் அனுப்பி முறையாக பேசப்பட்டு ஹலர்த் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மணந்து கொள்கிறார்கள். மணந்து கொள்ளும் பொழுது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெறும் 25 வயதாக இருந்தது. ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 40 வயதாக இருந்தது. ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த அனைத்து குழந்தைகளும் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹாவிடம் இருந்தால் கிடைத்தது. மாத்திரம் இப்ராஹிம் என்ற குழந்தை மாத்திரம் மாரியத்தில் குபித்தியா என்ற மனைவிடம் இருந்து கிடைத்தது. அருமையான சகோதரர்களே, அது அதற்கு பிறகு ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹாவிடம் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 35 வயதாகிறது. இந்த நேரத்தில் குரேஷிகள் திட்டமிடுகிறார்கள், காபத்துல்லாவை நாம் இடித்து விட்டு புதிதாக புனர் நிர்மாணம் செய்யலாம் என்ற திட்டத்துக்கு வந்து காபத்துல்லாவை கட்டுகிறார்கள். அந்த கட்டுமான பணியில் ஹலர் ரசூலுல்லாஹ்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பங்கேற்கிறார்கள். அதற்கு பிறகு இறுதியாக ஹஜருல் அஸ்வத் என்ற அந்த கல்லை உரிய இடத்தில் வைக்க வேண்டும். 60 கோத்திரங்கள் போராடுகின்றன. நான் எப்பதா நீ எப்பதா வைக்கக்கூடிய கோத்திரத்துடைய பெயர்தான் அங்கே பதியப்படும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். அங்கே அவர்களுடைய கருத்து முரண்பாடு இரத்த கலருக்கு வித்திட ஆரம்பித்தது. இரத்த கலர் என்ன, இரத்த பெருக்கோடி இருக்கும். அந்த தருணத்தில் அனைத்து குஃபார்களும் காபிருடைய கோத்திரங்களும் ஒன்று திரண்டாக சொன்னார்கள், நாளை காலையில் யார் முதல் முதலாக எங்களுக்கு முன்னால் வருவாரோ அவருடன் எனது பிரச்சனையை முன்வைப்போம், அவரின் தீர்ப்பை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். பார்க்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் வருகிறார்கள். சொன்னார்கள், இந்த நம்பகமானவர் உண்மையாளரை நாம் ஏற்றுக்கொண்டு விட்டோம், அவர் சொல்ற தீர்ப்புக்கு நாம் உடன்படுவோம் என்று கூறிவிட்டார்கள். ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். அவருடைய புடவை விரித்தார்கள். கல்லை உள்ளால் வைத்து விட்டு அனைத்து கோத்திரத்தில் உள்ள தலைவர்களை கூப்பிட்டு அனைவருமாக பிடித்து ஒன்றாக சேர்ந்து வையுங்கள் என்று சொல்லி ஒற்றுமையை அங்கே வித்திருக்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, இந்த நேரத்தில் இந்த அரபு கோத்திரத்துக்கு இடையிலான இந்த போரை தடுத்து ஒற்றுமையை உண்டு பண்ணும் பொழுது ஹஜரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயது 35 இருந்தது. அதற்கு பிறகு நாட்கள் கடந்தோடுகின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தட்டன் தனிய அந்த மலைக்கு ஹிரா மலைக்கு சென்று குகையில் இருக்கக்கூடிய வழக்கம் அவர்களுக்கு உண்டாகிவிட்டது. அங்கே சென்று கார்பாக சிந்திப்பார்கள். முழு உம்மத்தினர்களும் சிறுத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள், சிலை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இவர்களை இவ்வாறு விட முடியாது என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். 40 வயதாகிறது. 40 வயதான பொழுதுதான் திடீரென ஹிரா குகையில் தட்டம் தனிய இருந்து கொண்டிருக்கிறார்கள். நடு இரவு கார் இருள் மூண்டிருக்கிறது. வானத்தை பார்க்கிறார்கள், ஒரு ஒளி, பிரமாண்டமான ஒரு ஒளி மனித உருவத்தில் வந்து கொண்டிருக்கிறது. சட்டம் தனிய துணைக்கு கிடையாது, அனுபவம் கிடையாது, அனுபவம் முதிர்ச்சியும் கிடையாது. காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஒளி வருகிறது, அண்மிக்கிறது, கட்டி அணைக்கிறது. இருக்கிறா என்று சொன்னது ஓதுவீராக சொன்னார்கள். மா அனபி காரி, நான் ஓத தெரியாதவன், ஓத தெரியாதுன்னு சொல்லுகிறார்கள். இரண்டாவது முறையாக கட்டினது, கட்டி அணைத்து இருக்கிறா என்று சொன்னது தெரியாது என்று சொன்னார்கள். மூன்றாம் முறையாக கட்டி அணைத்து இருக்கி சொன்னது 5 வசனங்களையும் கூற ஹலர்த் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 5 வசனங்களையும் கூறுகிறார்கள். இதுதான் இஸ்லாமிய வரலாற்றில் ஹலர்த் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தீர்க்க தரிசனம், நுபுவத் என்ற அந்த தீர்க்க தரிசனம், நபித்துவம் கிடைத்த தருணமாக இருக்கிறது. இப்பொழுது நடுராவு ஓடோடி வருகிறார்கள். வீட்டுக்கு வந்து கதிஜார நாயகருடைய வீட்டை தட்டுகிறார்கள். ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போட்டு விடுங்கள், நடுங்குகிறது, பயமா இருக்கிறது, உயிருக்கு அச்சுறுத்த வந்து விட்டதோ, பயமா இருக்கிறது, பயப்படுகிறேன் என்று கூறினார்கள். இந்த நேரத்தில் கதிஜா ரதியல்லாஹு கதவை திறந்தார்கள், உள்ளால் எடுத்தார்கள். சொன்னார்கள், பயப்பட வேண்டாம். இவர்கள் சொன்னார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லாஹி சத்தியமாக நான் உயிருக்கு பயப்படுகிறேன் என்று கூறினார்கள். இப்பொழுது கதிஜா நாயை சொன்னார்கள், வல்லாஹி மா யுஸ்தீக் அல்லாஹு அபதன், அல்லாஹ் உங்களை ஒரு நாளும் வீணாக்க மாட்டான். இஸ்லாமிய வரலாற்றில் முதன் முதலாக நடக்கக்கூடிய நிகழ்வில் கதிஜா ரதியல்லாஹு அன்ஹா ஈமான் கொண்டது மாத்திரமல்ல, இந்த தருணத்தில் ஆறுதலான வார்த்தையை கூறி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அமைதிப்படுத்தின அந்த பெருமைக்கு சொந்தக்காரியாக கதிஜா ரதியல்லாஹு அன்ஹா மாறுகிறார்கள். அருமையான சகோதரர்களே, மறுநாள் காலையில் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கதிஜா நாயகி அழைத்து செல்கிறார்கள். அங்கிருந்தார் கிறிஸ்தவ மார்க்கத்தை மிக நன்றாக கற்று தேறியவர் என்றார் வரக்கத்துபுனு நவுபல் என்று சொல்லக்கூடியவர். அவரிடம் அழைத்து சென்று சொன்னார்கள், இவர் ஒரு கருத்தை சொல்கிறார், என்னவென்று பாருங்கள் என்று கூறின பொழுது அவர் கேட்கிறார், எதை என்ன நடந்தது என்று கூறும் பொழுது கூறினார்கள், நான் ஹிரா கோயில் இருந்தேன், இருக்கும் பொழுது அங்கே ஒருவர் வந்தார் என்ற முழு கதையை சொல்லுகிறார்கள். அதை கேட்டுவிட்டு அவர் சொன்னார், இது வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நாமூஸ் என்ற பெயரில் வந்த அந்த வானவர்கள் தலைவர் ஜிப்ரீல் தான் உங்களுக்கு வந்திருக்கிறார், நீங்கள் தான் இறுதி நபியாக இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். யா லைதனி குன்து ஹய்யன் ஹீன யுக்ரிஜுக கவ்முக, உங்களை உங்களுடைய சமூகம் ஒரு நாள் தினத்தன்று புனித மக்கத்து மண்ணிலிருந்து வெளியேற்றுவார்களே, அந்த தினத்தன்று நான் திடகாத்திரமான ஒரு வாலிபனாக இருந்திருக்க வேண்டுமே, இருந்திருந்தால் முழுமையாக உங்களுக்கு நான் கை தருவேன் என்று கூறினார். அருமையான சகோதரர்களே, இப்பொழுது வியந்து போன ஹஜர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அவ முக்ரிஜியஹும், என்னையா இந்த மக்கத்து மக்க வெளியேற்றுவார்கள் என்று கேட்கிறார்கள். சொன்னார்கள், உங்களை மாத்திரமல்ல, உங்களை போன்று யார் யாரெல்லாம் இந்த தீர்க்க தரிசனத்தை எடுத்துக்கொண்டு வந்தார்களோ அவர்கள் அனைவருக்கும் இதுதான் நிகழ்ந்திருக்கிறது, இதுதான் உங்களுக்கும் நிகழும் என்ற விடயத்தை முன்கூட்டியே சொல்லிவிடுகிறார். அருமையான சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் முழு மக்கத்து மண்ணுக்கும் முதன்மையான விசுவாசியாக அடையாளம் காணப்பட்ட நிலையில்தான் இந்த செய்தி அவர்களுக்கு கிடைக்கிறது. அருமையான சகோதரர்களே, இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த வகி வருவதும் கிடையாது. தனித்திருக்கிறார்கள், கவலை கூடுகிறது, மறுபுறம் பயம் கூடுகிறது, என்ன நடக்கப் போகிறதோ தெரியாது. இந்த நேரத்தில் தான் சில குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு அடுத்த வசனங்கள், யா அய்யுஹல் முத்தத்திர், யா அய்யுஹல் முஸ்ஸம்மில், யா அய்யுஹல் முத்தத்திர், போற்றிக் கொண்டிருப்பவரே வெளியேறுங்கள், உங்களுடைய மார்க்க பிரச்சாரத்தை மேற்கொள்ளுங்கள் என்ற வசனங்கள் இறங்க துவங்கின. அதற்கு பிறகு பகிரங்கமாக உங்களுடைய குடும்பத்தினர்களுக்கெல்லாம் நீங்கள் தாவத்துடைய பிரச்சாரத்தை மேற்கொள்ளுங்கள், மார்க்கத்தின் அழைப்பை தொடுங்கள் என்று கூறும் பொழுதுதான் அவர்களுடைய தாவத்துடைய பிரச்சாரத்தை மார்க்க அழைப்பை ஆரம்பிக்கிறார்கள். அதில் ஆரம்பமாக அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். அதற்கு பிலால் இப்னு ரபா ரதியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதற்கு பிறகுதான் ஒவ்வொரு சஹாபியாக இஸ்லாத்தில் இணைகிறார்கள். அறிவான சகோதரர்களே, நாம் பார்க்கிறோம் உஸ்மான் இப்னு அஃபான், தல்ஹா இப்னு அப்துல்லா, ஜுபைர் இப்னு அவ்வாம், ஆலி யாசிர், ஹத்தா இப்னு அர்த் போன்ற இவர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். இரகசியமாக தாவத் கொடுக்கப்பட்ட தருணத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அருமையானவர்களே, இவர்களுக்கு நேர்ந்தது மிக குறைச்சிகள் எல்லாம் சேர்ந்து எந்தளவு தூரம் நோவினை கொடுக்க முடியுமோ, துன்பங்களை கொடுக்க முடியுமோ, அந்த தூரம் துன்பங்களை நோவினைகளை கொடுத்து கொண்டே சென்றார்கள். எந்தளவு தூரம் என்று சொன்னால், ஹலர் பிலால் ரதியல்லாஹு உட்பட பலர்கள் அங்கே கட்டி வைக்கப்பட்டு அடிக்கப்படுகிறார்கள். கற்கள் அவர்களுக்கு மேலா கற்கள் கற்பாறைகள். அருமையானவர்களே, அந்த அந்த சுடு வெயிலில் கிடக்கப்பட்டவர்கள் தான் பிலால் ரதியல்லாஹு போன்ற பெரும்பெரும் சஹாபாக்கள். இந்த இந்த நோவினைகள் தாங்க முடியாமல் அடுத்த கட்டம் முடிவுக்கு வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை ஹபஷாவுக்கு நான் அனுப்பிவிட்டால் அங்கு முஸ்லிம்களுக்கு ஆதரவு கிடைக்கும் என்று அங்கே அனுப்புகிறார்கள். அங்கு சென்றவர்களில் ஒரு அறிவிப்பு பிரகாரம் 11 ஆண்களும் 4 பெண்களுமாக, இன்னொரு அறிவிப்பு பிரகாரம் 78 ஆண்களும் 17 பெண்களும் 8 குழந்தைகளுமாக சென்று விடுகிறார்கள். அங்கு ஹபஷாவில் முஸ்லிம்கள் இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 7 வரைக்கும் ஹபஷாவில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான சகோதரர் இஸ்லாம் அறிஞர்களே, இந்த தருணத்தில் மக்காவில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் மிக துன்பங்களுக்கு ஆளாகி வரக்கூடிய இந்த நேரத்தில் தான் உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். இந்த உமர் இப்னு கத்தாபுடைய இஸ்லாத்துக்கு முன்னால் நாம் மேலும் பார்க்கலாம், ஹம்சா என்று ஹம்சா ரதியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவின தருணம் இருக்கிறது. இந்த ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு வெளியிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வியாபாரத்திலிருந்து வேட்டையாடி விட்டு வரும் பொழுது மக்கத்து மண்ணுக்குள்ளா மக்காவுக்குள்ளா பிரவேசிக்கிறார்கள். அங்கே பார்க்கிறார்கள், ஒருவர் செருப்பால் அடிக்கப்படுகிறார், இன்னொருவர் கல்ல அடிக்கப்படுகிறார், கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார், அங்கே வெயில் சுடப்பட்டுக் கொண்டிருக்கிறார். பார்த்தவுடன் கவலை வந்தது. முன்னால் வந்தார், வந்து சொன்னார்கள், மக்கத்து மக்களே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், நான் இந்த முஹம்மதுடைய மார்க்கத்தை தழுவிவிட்டேன், அவர் சொல்வதை நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டேன், நான் அவரை விசுவாசம் கொண்டு விட்டேன் என்று கூறிவிட்டு நேராக சென்றார். அபூ ஜஹலுக்கு சென்று அவருடைய வில்லால் ஓங்கி தலையில் அடித்து விட்டு சொன்னார்கள், ஹம்சா ரதியல்லாஹு சொன்னார்கள், உன்னால் ஏன் என்றால் எதை வேண்டுமானால் செய்ய பார்க்கலாம் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு அடுத்த கட்டமாக உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். முன்பதாக அருமையான சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், இரண்டு உமர், உமர் இப்னு கத்தாப், அம்ர் இப்னு ஹிஷாம், அபூ ஜஹல், இரண்டு பேர் இருவரில் யார் உனக்கு விருப்பமோ யா அல்லாஹ், அவர் நூடாக இஸ்லாத்தை பலப்படுத்துவாயாக. உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு முன்னால் வருகிறார்கள். வந்த தருணத்தில் தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சை பிடித்து கேட்டார்கள், என்ன நடக்கிறது, எங்கே செல்கிறீர்கள் என்று அதட்டி கேட்டார்கள். நான் கலிமாவை சொல்ல வந்திருக்கிறேன் என்று கூறி கலிமாவை ஏற்றுக்கொள்கிறார்கள். அருமையானவர்களே, அவர்கள் பார்த்தார்கள், இந்த முஸ்லீம்களுடைய நாளுக்கு நாள் இஸ்லாத்துக்கு போகக்கூடிய தொகை கூடிக்கொண்டே போகிறது. காதுகள் உடனடியாக ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். அதுதான் முஸ்லீம்களுடன் உண்டான சகல உறவுகளையும் துண்டிக்க வேண்டும் என்று ஒரு உடன்படிக்கையை எழுதி காபாவில் கொழுகிவிட்டார்கள். யாரும் முஸ்லீங்களுடன் எந்த பொருட்கள் வாங்கலும் செய்ய முடியாது. முஸ்லீம்கள் ஒதுக்கப்பட்டு விட்டார்கள். மக்காவுக்கு எந்த பொருள் வந்தாலும் ஒரு முஸ்லீம் வந்து வாங்குவதாக இருந்தால் அவர்களுக்கு விலை உயர்த்தி கூறப்படும். முஸ்லீம்களுக்கு வாங்க முடியாது. அருமையான சகோதரர்களே, இந்த தருணத்தில் தான் முஸ்லீம் மிக சிரமப்பட்டார்கள், மிக கஷ்டப்பட்டார்கள். அதை சொல்லி முடிக்க முடியாது. சொல்கிறார்கள், இந்த தருணத்தில் நாம் ஒதுக்கப்பட்டிருக்கிறோம். மக்காவுக்கு வெளியான ஒரு கனவாகி கீழா இருந்து கொண்டிருக்கிறோம். உண்ணுவதற்கு உணவு கிடையாது. மரங்களுடைய இலைகளை குலைகளை எல்லாம் தின்னக்கூடிய நேரம். நான் ஒரு நாள் தினம் சிறுநீர் கழிக்க சென்றிருக்கிறேன், சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு சத்தம் கேட்டது, சிறுநீர் விழுற இடத்திலிருந்து சத்தம் வருகிறது. பார்த்தேன், ஒரு தோல் துண்டு இருந்தது. அதை கொண்டு வந்து கழுவி சுட்டு தண்ணீர் போட்டு அதை கரைத்து குடிச்சேன் என்று சொல்லுகிறார்கள். இது மாத்திரமல்ல, சஹாபாக்கள் அந்த தருணத்தில் இலைகளை தின்றுவிட்டு ஆடு மாடுகளை போன்று விட்டையாக விட்ட காலம்தான் அந்த காலம். அருமையான சகோதரர், மிக சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தருணத்தில் அதுக்குள்ளா அவர்கள் இருந்தார். அதி என்று சொல்லக்கூடியவர், மிகவும் முக்கியமானவர். இவர் முன்னால் வந்து சொன்னார், நான் மனிதாபிமானத்துக்கு எதிரான இந்த உடன்படிக்கையை காபாவிலிருந்து எடுத்தறிவேன் என்ற முடிவுக்கு வந்து முன்னா வந்து பார்க்கிறார். அந்த உடன்படிக்கையை எறும்புகள் கரையாங்க தின்றிருந்தன. அதற்கு பிறகு முஸ்லீம்கள் சுதந்திரமாக நடமாட துவங்கினார்கள். ஆனாலும் கூட அவர்களுக்கு நிம்மதி கிடைக்கவில்லை. இந்த நேரத்தில், இந்த தருணத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக கஷ்டமான ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது. அதுதான் அவர்களுக்கு உயிருக்குயிராக செயற்பட்டுக் கொண்டிருந்த ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா வஃபாத் விடுகிறார்கள். இந்த கவலையுடன் இருக்கும் பொழுதே ஒரு சில மாதங்களில், இரண்டு மாதங்களில் அருமையானவர்களே, இவர்களை பராமரித்து வந்த அபு தாலிபும் மரணித்து விடுகிறார். மரணித்து ஒரு சில மாதங்களில் மரணித்து விட்டவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு கவலை தாங்க முடியாமல் இருந்தது. இந்த ஆண்டுக்கு தான் ஆமுல் ஹுசுன், கவலையை கொண்டாந்து கவலை ஆண்டு என்று சொல்லி பேரே வந்து விடுகிறது. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கத்து மக்களில் நம்பிக்கை இழந்து விட்டு திசையை திருப்புகிறார்கள். நாம் தாயிபுக்கு சென்று அங்கே தவத்தை செய்வோம், அங்கு முஸ்லீம் மக்களை நாம் இஸ்லாத்தின் அழைக்கலாம். தாயிபுக்கு செல்கிறார்கள், அங்கு முக்கியஸ்தர்களை கண்டு தாவத் கொடுக்கிறார்கள். யாரும் ஏற்கவில்லை. மாற்றமாக கல்லால் கொல்ல அடித்து நீங்க ஊரை விட்டு விரண்டோட வேண்டும் என்று சொல்லி விரட்டியை அனுப்பி வைத்தார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக மிக சிரமப்பட்டு துஆ செய்கிறார்கள். அல்லாஹும்ம யா அல்லாஹ், எனது பலஹீனத்தை நான் உன்னுடன் ஒப்படைக்கிறேன், உனக்கு முன்னால் வைக்கிறேன். தனது பலஹீனத்தை தான் சொன்னார்கள். பதுவா செய்யவில்லை, சபிக்கவில்லை. அருமையான சகோதரர்களே, வருகிறார்கள். இப்பொழுது மக்காவுக்குள்ளால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர முடியாத ஒரு நிலை இருக்கிறது. இப்பொழுதுதான் இந்த முத்தைம் இப்னு அதி என்பவரிடம் ரசூலுல்லாஹி அவர்கள் பாதுகாப்பு கேட்டு அவரின் பாதுகாப்பில், அவர்களின் குழந்தையின் பாதுகாப்பில் தான் மக்காவுக்குள்ளால் பிரவேசிக்கிறார்கள். இதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கவலையாக சென்று கொண்டிருக்கும் பொழுது திடீரென இந்த இஸ்ரா மிஹ்ராஜுடைய நிகழ்வு ஏற்படுகிறது. இஸ்ரா என்று சொன்னால் மக்காவிலிருந்து ஜெருசலம் வரை சென்று செல்வது. மிஹ்ராஜ் என்றது ஜெருசலத்திலிருந்து அங்கு சித்ரத் முன்தஹா வரைக்கும் மிஹ்ராஜ் சென்ற அந்த வரலாற்று தொடர். அருமையான சகோதரர்களே, இந்த நிகழ்வு ஏற்பட்டு வருகிறது. இப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் ஜெருசலம் சென்று வானத்தை எல்லாம் கடந்து விட்டு வந்திருக்கிறேன். மக்கத்து காதிர்கள் நம்பத்தையார் இல்லை, வேடிக்கையாக எடுத்தார்கள். அடுத்த நாள் காலையில் அபூஜஹல் சென்று அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னான், உங்களுடைய முஹம்மது சொல்றாரு மக்காவில் இருந்து ஜெருசலத்துக்கு போனார், பைத்துல் முகத்தஸ் பலஸ்தீன் அங்கு சென்று வந்திருக்கிறாரு, நம்ப முடியும், வேடிக்கையா இருக்கிறது, நான் போவதாக இருந்தால் நாட்களுக்கு தேவைப்படுமே, இவர் இரவு இரவா போய் வந்திருக்கிறாரே, இது என்ன கதை என்று கேட்டு சொல்லும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், அவகாலதாலிக்க முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா இதை சொன்னார்கள்? ஆமா, அவர்கள் சொன்னார்கள். சொன்னார், உசப்தி பிமா வராதாலிக்க முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இருந்தால் இதை சொன்னால் என்ன, இதற்கு அப்பாற்பட்ட விதரீதாக தகவலை சொன்னாலும் அதனை நான் முற்று முழுதாக ஏற்றுக்கொள்வேன் என்று மிக தெளிவாக அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு கூறினார்கள். அருமையான சகோதரர்களே, இதனூடாக அந்த சித்திக் என்ற உண்மையாளர் என்ற பட்டத்தை அந்த பெருமையை சன்னகப்படுத்திக் கொள்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, இதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரக்கூடிய மக்காவுக்கு வரக்கூடிய அனைத்து கோத்திரங்களுக்கும் இஸ்லாத்தை முன்வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். சொன்னார்கள், யா கூலு லா இலாஹா இல்லல்லாஹ் துஃப்லிஹு, லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்கள், வாழ்க்கை நீங்கள் ஜெயமடைவீர்கள் கூறிக்கொண்டே சென்றார்கள். அதற்கு பிறகு காதுகளுடைய நொம்பலம் துன்பங்கள் கூறிக்கொண்டே இருக்கிறது. இப்பொழுதுதான் மக்காவுக்கு சென்றிருந்த மக்காவில் இருந்து 12 பேர் வந்து உடம்பெயர்ச்சி செய்து கொள்கிறார்கள். அதற்கு பிறகு நீண்ட வரலாறு நாம் தொட்டு காட்டிக் கொண்டு செல்கிறோம். இரண்டாவது பயத்து சானியான்னு சொல்லக்கூடிய பயத்தில் அகபா சானியா இரண்டாவது உடம்படுக்கையில் 73 ஆண்களும் 12 பெண்களுமாக வந்து அவர்கள் பயத்தை உடம்படுக்கை செய்து கொள்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, இஸ்லாம் அறிஞர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கத்து வாழ்க்கையில் 12 வருடங்களும் 5 மாதமாக 21 நாட்களுமாக மக்கத்து வாழ்க்கையில் தாவாவுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள். இப்பொழுது பார்க்கிறார்கள், காதலை பார்த்தார்கள், இவ்வாறு விட்டால் இஸ்லாம் ஓங்கிவிடும், விட முடியாது, உடனடியாக திட்டம் போடுகிறார்கள். அதுதான் தாரும் நதுவாக கூடி ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். எமது கோத்திரங்களில் ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் 2 இளைஞர்கள் வர வேண்டும், அனைவருமாக சேர்ந்து முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுத்தை அறுத்து விட வேண்டும், அறுத்து விட்டால் பிரச்சினை தீர்ந்துவிடும். முடிவுக்கு அல்லாஹ் வஹீனூரா அறிவித்து விட்டான், வைஸ்யம் குருவிக்கல் லதீன கஃபரு, ஒன்று இந்த முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கத்து மண்ணில் நான் வீட்டு முற்றி எடுத்து வைக்க வேண்டும், அல்லது நான் கொலை செய்து விட வேண்டும், அல்லது நாடு கடத்த வேண்டும் என்ற தீர்ப்புக்கு வந்து விட்டார்கள் என்ற விடயத்தை அல்லாஹ் கூறி மக்காவில் இருந்து வெளியேற சொல்லி அந்த ஹிஜ்ரா செய்யும்படி அல்லாஹ் தஆலா அனுமதிக்கிறான். இப்பொழுதுதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரா செய்ய வலிக்கிறார்கள். மக்காவில் இருந்து செல்ல வேண்டும். இவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடைய அடிமை ஆமிர் இப்னு குஹைரா 3 பேருமாக செல்கிறார்கள். நீண்ட வரலாறு, செல்லும் பொழுது இடையில் நடந்த நிகழ்வுகள் மிக அதிகம் இருக்கின்றன. அனைத்தையும் தாண்டி கிட்டத்தட்ட 510 மைல்களை தாண்டி செல்ல வேண்டும், மிக பக்குவமாக செல்ல வேண்டும். இடையில் பிடித்தா வெட்டி விடுவார்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு செல்கிறார்கள், முன்னும் பின்னும் பார்க்கிறார்கள். ஒரு தொலைவில் இருந்து அந்த பாலைவனத்தை புழுதிகளை எல்லாம் கிளறி கொண்டு ஒரு ஜடம் வந்து கொண்டிருக்கிறது. பயந்தார்கள், யார் சூழல்லா நான் அகப்பட்டு விட்டோம், அடுத்த வினாடி உயிருக்கே உத்தரவாதம் அட்டு போய்விட்டது, ஒருவர் என்னை இலக்கு வைத்து வந்து கொண்டிருக்கிறாரே என்று கூறின பொழுது சொன்னார்கள், அதாவது நீங்க பயப்பட வேண்டாம், எங்களுடைய அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கிறார், கிட்ட வருகிறார், மிக அன்பித்து விட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதிரையும் அவருடைய குதிரையும் மிக அன்பித்து விட்டது. வாளை ஓங்கினார், ஓங்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு திரும்பினார்கள், வாயை அசைத்தார்கள், குதிரையின் பாதங்களை மண் விழுங்கி விடுகிறது. அவர் சிக்கறியாமல் சென்று விழுந்து விட்டார். திரும்பவும் அவர்களை எழுப்பாட்டினார்கள். 3 முறை நிகழ்ந்தது. இவர்தான் நீங்கள் மக்கத்துக்கு துரோகம் செய்தவர் அல்ல, உங்களை நான் விட்டு வந்திருக்கிறேன், உயிருக்கு நீங்க உத்தரவாதம் அளிக்க வேண்டும். ஒரு நாள் தினம் முஹம்மதே, ஒரு நாள் தினத்தன்று நீங்கள் மக்கத்து மண்ணுக்கு சொந்தம் கொண்டாடுவீர்கள், அன்றைய தினத்தன்று எனக்கு நீங்கள் உயிர் பாதுகாப்பு தர வேண்டும் என்று எழுத்தில் வாங்கி எடுத்தார். அபு ஆமிர் பின் குஹைரா என்று சொல்லக்கூடிய அபூபக்கர் ரலியல்லாஹு அடிமை எழுதி கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹி பாதுகாப்பாக மதீனாவுக்கு சென்றடைகிறார்கள். அங்கே செல்லும் பொழுது மதீனா முனவ்வராவில் ஏற்கனவே சென்றிருந்தவர்கள் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு சென்று மதீனாவை தாவத்துடைய மக்களை எல்லாம் இஸ்லாத்துக்கு அழைத்து முழு பேரும் இஸ்லாத்தை மிக மிக சந்தோஷமாக ஏற்ற அந்த தருணத்தில் பெரும்பான்மையானவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டது கிடையாது. இப்பொழுதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்குள்ள செல்ல போகிறார்கள். செல்லும் பொழுது அங்கே மக்கத்து மண் எவ்வாறு
முடிவெடுக்க முடியாது, அனைவரும் கூப்பிடுகிறார்களே, சொன்னார்கள்
கட்டளையிடப்பட்டிருக்கிறது. நான் யாருடைய வீட்டில் இறங்க வேண்டும், அதுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறார். அது எந்த வீட்டுக்கு போய் இறங்குவோம், நான் அங்கேதான் இறங்குவேன் என்று கூறிவிடுகிறார்கள். அருமையான சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவு உயர்ந்த நிலையில் அங்கே வரவேற்கப்படுகிறார்கள், அங்கே சென்று பார்க்கிறார்கள், மதீனாவை செய்கிறார்கள். அபு அய்யூப் அல் அன்சாரி ரதியல்லாஹு வீட்டுக்கு முன்னால் ஒட்டகம் சென்று அமர்ந்து விடுகிறது. அந்த வீட்டுக்கு இறங்கி அந்த வீட்டில் தங்குகிறார்கள். மதீனாவில் இறங்கினவுடன் முதல் முதலாக மதீனாவை பார்க்கிறார்கள். ரபீஉல் அவ்வல் மாதம் 16ஆம் நாள் மதீனா முனவ்வராவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படம் பதிக்கிறார்கள். அங்குதான் பார்க்கிறார்கள் மூன்று வகையான மக்கள், முதல் அன்சாரிகள், இரண்டாவது முஹாஜிரீன்கள், மூன்றாவதாக மதீனாவில் இருந்த யஹூதிகள். முதல் முதலாக இவர்களுக்கிடையிலான ஒற்றுமையை சரியாக அமைக்க வேண்டும் சொன்னார்கள். முதல் முதலாக அன்சாரிகள் முஹாஜிரீன்கள், அன்சாரி என்பவர்கள் மக்காவில் உள்ளவர்கள், மக்காவில் இருந்து வந்தவர்கள் முஹாஜிரீன்கள், மதீனாவில் உள்ளவர்கள் அன்சாரிகள் சொன்னார்கள். ஒவ்வொரு மதீனாவில் உள்ளவர்களும் மக்காவில் இருந்து வந்தவரை சொந்த நானா தம்பியாக எடுத்துக்கொண்டு போக வேண்டும். டோர் போட்டார்கள், இரண்டு பேர் இரண்டு பேராக சேர்த்து விட்டார்கள். அதில்தான் சாஜி பின் ரபி ரதியல்லாஹு அவர்களுக்கு அவருடைய தோழனாக அப்துல் ரஹ்மான் பின் அவுப் ரதியல்லாஹு அவர்களை சேர்த்து விட்டார்கள். இந்த ரெண்டு பேரும் போகிறார்கள். அவர்கள் வீட்டுக்கு சென்று சொன்னார்கள், யார் அப்துல் ரஹ்மான் அவரை பார்த்து சொன்னார்கள், எனக்கு ரெண்டு மனைவிமார்கள் இருக்கிறார்கள், உங்களுக்கு தேவையான மனைவியை காட்டுங்கள், நான் விட்டு விடுகிறேன், அந்த மனைவி உங்களுக்கு சொந்தமாகட்டும் சொன்னார்கள். எனக்கு ரெண்டு தோட்டம் இருக்கின்றன, இரண்டு தோட்டங்கள், ஈத்தம்பழ தோட்டங்கள் இரண்டு இருக்கின்றன, உங்களுக்கு விருப்பமான தோட்டத்தை காட்டுங்கள், நான் உங்களுக்கு தந்து விடுகிறேன் என்று கூறினது. இதுதான் சஹாபாக்கள் இஸ்லாத்தை உயிருக்குயிராக எடுத்து மதித்து செயற்பட்டார்கள். இரண்டாவது கட்டமாக பள்ளி அமைக்க வேண்டும், பள்ளி அமைத்தார்கள். மூன்றாம் கட்டமாக நாம் பார்க்கலாம் முஸ்லீம்களுக்கும் யகூதிகளுக்கும் இடையான ஒப்பந்தம், அதாவது மதீனாவில் வாழ்வது யாராக இருந்தாலும் சரி, யகூதியாக இருந்தாலும் முஸ்லீம்களாக இருந்தாலும் யாருக்கு என்ன துன்பம் வந்தாலும் அனைவரும் சேர்ந்துதான் அதற்கு முகம் கொடுக்க வேண்டும். ஒரு யகூதிக்கு வெளியிருந்து ஏதாவது துன்பம் வந்தால் முழு முஸ்லீம்களும் அதற்கு சார்பாக, இந்த யகூதிகளும் அவர்களுக்கு சார்பாக செயற்பட வேண்டும். ஒரு முஸ்லிமுக்கு ஏதாவது நோவினைகள் துன்பங்கள் வருமாக இருந்தால் அனைத்து யகூதிகளும் முஸ்லீம்களும் சேர்ந்துதான் அந்த பிரச்சனைக்கு முகம் கொடுக்க வேண்டும் என்ற உடன்படிக்கையில் கைத்தாக்கிட்டு நாளடைவில் இஸ்லாம் ஓங்கிவிடும். மக்காவில் ஒன்று இஸ்லாத்தை ஓங்கிவிடக் கூடாது என்று சொல்லி இந்த தருணத்தில் அருமையான தோழர்களே, இதற்கு பிறகுதான் இந்த ஜிஹாதுடைய நிலைமை உருவாகிறது. இந்த தருணத்திலேயே சொல்லக்கூடிய மக்கள் எல்லாம் எமது முஸ்லீம்கள் அனைவருமே காபத்துல்லாவுக்கு பதிலாக காபத்துல்லா காபத்துல்லாம் பக்கம் சொல்வதற்கு முன்பாக சொல்லு கொண்டிருந்தது ஜெருசலத்தை நோக்கி பைத்துல் முக்கத்தஸ் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த திருவிழாவும் மாற்றப்பட்டு விடுகிறது. அருமையான சோழர்களே, அதாவது கிபிலா மாற்றப்படுவதற்கு முன்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு ஆசை வைத்துக் கொண்டிருந்தார்கள். நாம் மக்காவும் பக்கம் காபத்துல்லாஹ் பார்த்து சொல்ல வேண்டும் என்ற ஆசை இருந்தது. குர்ஆனுடைய வசனங்கள் நிறைய இருக்கின்றன, நேரம் இடந்திர மாட்டாது. இதற்கு பிறகுதான் காபா மாற்றப்படுகிறது, காபிர்களுக்கு பொறாமை அதிகரிக்கிறது. அதற்கு பிறகுதான் பத்ருடைய யுத்தம் நடைபெறுகிறது. முஸ்லிம்களுக்கு வெற்றி ஏற்பட்டவுடன் மேலும் பொறாமைப்பட்டு விடுகிறார்கள். அடுத்த உஹதுடைய போர் நடக்கிறது. உஹதில் முஸ்லிம்களுடன் சேர்ந்திருந்த சில முனாஃபிகீன் ஆனால் இந்த நேரத்தில் ஒன்று தள்ள வேண்டிய யகூதிகள் முஸ்லிம்கள் சார்பாக ஒன்று தள்ள வேண்டும், ஒன்று தள்ளவில்லை. இதற்கு முஸ்லிம்களுக்கு எதிராக செயற்பட்டார்கள். இது போன்ற பல காரணங்களூடாக பல மூன்று யகூதிய கோத்திரம் இருந்தன. அந்த ஒரு கோத்திரம் பனு நதீர், பனு குரைமா, இது போன்ற பனு கைனுகா, இதில் ஒரு கோத்திரத்தினருக்கு 600 பேருக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண தண்டனை விதித்தார்கள். இன்னும் சிலர்களை நாடு கடத்தினார்கள். ஏன் பனு நதீருக்கு சென்றிருக்கிறார்கள்? நீண்ட வரலாறு பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது மேலாக இருந்து கல்லை தவிர்த்தி ரசூலுல்லாஹி தலையில் விடுத்த வேண்டும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அல்லாஹ் அறிவித்து விட்டார். இரண்டு அங்கிருந்து வெளியே சென்று விட்டார்கள். இதற்கு பிறகு சொன்னார்கள், குறிப்பிட்ட நாட்கள் தவணையிடப்பட்டு சொன்னார்கள், உடனடியாக மதீனத்து மண்ணுக்கு விடை கொடுக்க வேண்டும், வெளியேற வேண்டும். ஒட்டாரத்தில் சுமைகள் தாங்க முடியுமோ அவ்வளவு தேவையான சுமைகளை சுமந்து கொண்டு மதீனத்து மண்ணுக்கு விடை கொடுக்க வேண்டும், வெளியேற்றினார்கள். அருமையான சகோதர இஸ்லாம் இளைஞர்களே, இதற்கு பிறகு அவ்வாறே நாட்கள் கடக்கின்றன. ரசூலுல்லாஹி சொன்னார்கள், 10,000 சஹாபாக்கள் எடுத்துக் கொண்டு திரும்பவும் மக்காவுக்கு வருகிறார்கள். இதற்குதான் மக்கா மக்கத்து வெற்றி என்று நாம் அழைக்கிறோம். மக்காவுக்கு வருகிறார்கள். மக்காவுக்கு வரும் பொழுது பல கிளைகளாக பிரிக்கப்பட்டு சஹாபாக்கள் மக்காவுக்குள்ள நுழைய வேண்டும் வந்திருக்கிறார்கள். மக்காவுக்கு கிட்டத்தட்ட 30 மைலுக்கு முன்னால் பிரமாண்டமான ஒரு இடத்தில் 10,000 பேரும் தங்கிறார்கள். இரவு நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அனைவரும் நீங்கள் விளக்கை கொடுத்து விடுங்கள். பிரமாண்டமான பந்தமாக பத்து துவங்கின. இதனை கண்ட குறைசியில் எல்லாம் மக்கத்து மக்கள் பயந்து போனார்கள். இது என்ன நடக்க போகிறது பயந்தார்கள். அபு சுஃபியான் சென்றான், பேச்சுவார்த்தைக்காக சென்றார். சென்ற வேளையில் பார்க்கிறார்கள், 10,000 பேர் வந்திருக்கிறார்கள். முன்னால் பார்த்தார்கள், அப்பா சதியதார்கள் அபு சுஃபியான் அழைத்துக் கொண்டு சொன்னார்கள், மிக கவனம், நான் பாதுகாப்புத்தாரன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் கொண்டு அமர வைத்து விட்டு விட்டவுடனே அபு சுஃபியான் சொன்னார், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் வ அஷ்ஹது அன்னக யா ரசூலல்லாஹ் ரசூலுல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்டு விட்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவுடன் சொன்னார்கள், எமக்கு எதிராக யாரும் வாழ்த்துக்க கூடாது. முஸ்லிம்களுக்கு சொல்லியிருந்தார்கள், யாரும் இந்த காதலையும் வெட்டக்கூடாது. யார் எங்களுக்கு எதிராக வாழ் ஏந்துவாரோ அவரை மாத்திரம்தான் நீங்க தாக்க வேண்டும், இல்லாமல் எந்த விதமான அசம்பாவித நிகழ்வுகளும் நடைபெறக்கூடாது என்று சொல்லி முஸ்லிம்களை மிக கட்டுப்பாடாக இருந்தார் சஹாபாக்களை. இந்த நேரத்தில் சஹாபாக்கள் மக்காவுக்குள்ளா நுழைகிறார்கள். நுழையும் பொழுது சாதுன் உபாதா சொன்னார்கள், மல்ஹமா இன்றைய தினம் இருக்கிறது, முழு மக்கத்து மண்ணும் இரத்த கலரியாகும். அல் யௌம் சுஸ்தஹல்லு காபா காபத்துல்லா எமது ஆக்கிரமிப்புக்குள்ளா வர இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அபு சுஃபியா மட்டுமல்ல காபர்கள் எல்லாம் நடுங்கினார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் வந்து சொன்னார்கள், என்ன உங்களுடைய நீங்க சொல்கிறீர்கள் அடைக்கலம் தருவதாக, உங்களுடைய தோழர்கள் சொல்கிறார்கள் வெட்டுவோம் கொத்துவோம் என்றார்களே, என்ன இப்பொழுதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இல்லை இல்லை, அல் யௌம் யௌமுல் மர்ஹமா இன்றைய தினம் கருணை காட்டும் தினம், இன்றைய தினம் கருணை காட்டும் தினம் என்று மிக அழகாக அணுகிறார்கள். அருமையான இஸ்லாமிய நெஞ்சங்களே, இந்த நேரத்தில் முழு காதுகளும் கைகட்டி நிற்கிறார்கள், பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ன நடக்கப் போகிறது. ரசூலுல்லாஹ் சொல்றார்கள், அமைதியாக சென்றார்கள். சாயுடைய விஷயத்தை எல்லாம் முடித்துவிட்டு முன்னா வருகிறார்கள். முன்னா வந்து நின்று காதுகள் எல்லாம் முழு காதுகளும் கைகட்டி நிற்க கேட்கிறார்கள், மாதா தமுன்னூர் அன்னி ஃபாயில் பிக்கும், நான் உங்களுடன் எவ்வாறு நடந்து கொள்வேன் என்று நீங்க நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது காதுகள் பயந்து போன காதுகள் சொன்னார்கள், அகுன் கரீம் வப்னு அகின் கரீம், நீங்க தங்கையான எமது சகோதரர், தங்கையான சகோதரர்களுக்கு மைந்தனாக பிறந்த நீங்கள் பிறந்தவர் என்று கூறும் பொழுது ரசூலுல்லா சல்லல்லா சொன்னார்கள், இஸ்ஹபு ஃபஅன்தும் ஸுலஃபா, நீங்க அனைவரும் சுதந்திரமாக சென்று விடலாம், யார் மேலும் பழி தீர்க்கப்பட மாட்டாது. முன்னா நடந்த கடந்த கால நிகழ்வை வைத்து இப்பொழுது யாருக்கும் பழி தீர்க்கப்பட மாட்டாது என்று மிக தெளிவாக கூறினார்கள். இவ்வாறு சொன்னவுடன் இந்த அஹ்லா இந்த அழகிய பண்பாடை கண்ட காதுகள் அருமையாளே அரேபிய தீபகற்பத்துக்கு காத்தோட காத்தாக இஸ்லாம் பரவ ஆரம்பித்து விடுகிறது. இப்பொழுது இதைத்தான் நாம் பார்க்கிறோம். இஸ்லாமிய வரலாற்றில் இஸ்லாம் பரவுவதற்கு மிக பிரதானமான காரணங்களில் அஹ்லா பண்பாடு மிக முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிறது. இந்த வார்த்தையை சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுதந்திரமாக விட்டவுடன் முழு அரேபிய தீபகற்பம், அந்த அரேபிய தீபகற்பம் என்றால் என்ன, உலகத்தில் யாராலும் எந்த நாட்டாலும் எந்த அரசியல்வாதிகளாலும் திரும்பியும் பார்த்ததற்கு தகுதி அற்றிருந்த அந்த தீபகற்பத்துடைய நிலையை இவ்வளவு உயர்ந்த நிலைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கொண்டு நிறுத்தினார்கள். அருமையான சகோதரர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, ஆக பத்து மக்கா அந்த மக்கா திருப்தி கிடைக்கிறது. அதற்கு பிறகு இந்த நேரத்தில் தான் அன்சாரிகள் பயப்பட்டார்கள். மக்காவுக்கு வந்து விட்டார்கள். இதற்கு பிறகு மதீனாவுக்கு வர மாட்டார்களோ என்று பயந்து கொண்டு அவருக்கிடையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி சொன்னார்கள், இல்லை இல்லை, யோசிக்க வேண்டாம், அல் மஹ்யா மஹ்யாக்கும், நான் வாழ்வதும் மௌத்தாவது உங்களதான், அல் மஹ்யா மஹ்யாக்கும் வல் மமாத் மமாத்துக்கும், நான் வாழ்வதும் மௌத்தாவதும் மதீனத்து தோழர்களும் நான் சொன்னார்கள். எனவே அருமையாளர்களே, இஸ்லாத்தை முழுமையாக இஸ்லாத்துக்காக உயிர்களை அர்ப்பணம் செஞ்ச அந்த மதீனத்து சஹாபாக்கள், முஹாஜிரீன்கள், அன்சாரிகள், அதுல மிக முக்கியமான பங்கெடுத்தவர்கள் அன்சாரி சஹாபாக்கள், உயிருக்குயிராக எடுத்தார்கள். எந்த இடத்திலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு கொடுக்கவே மாட்டார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லௌல ஹிஜ்ரா, ஹிஜ்ரா என்று ஒன்று உண்டான காரணத்தால் தான் நான் ஒரு முஹாஜிராக இருக்கிறேன். அது இல்லாவிட்டால் மக்கள் எல்லாம் ஒரு பாதையை தெரிவு செய்து அன்சாரிகள் வேறு பாதையை தெரிவு செய்தால் நான் வந்து அன்சாரிகள் தெரிவு செய்த பாதையை தான் நான் தெரிவு செய்தேன் சொன்னார்கள். இந்த தூரம் அன்சாரிகளும் உயிருக்குயிராக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு முழுமையாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உயர்வு மதிப்பை எல்லாம் கொடுத்தார்கள். எனது அருமையாகலே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தருணம் வருகிறது. இறுதி 14 நாட்களாக நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். அதனுடைய பகுதி மாத்திரம் மிக விரிவானது, நேர் விடந்திர மாட்டாது. எனவே நாம் உலகத்தில் வாழும் பொழுது ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த அந்த மார்க்கத்தை முழுமையாக பின்பற்ற சஹாபாக்களை நேசித்து வாழ வேண்டும். குறிப்பாக அன்சார் சஹாபாக்களை நேசிக்க வேண்டும். சஹாபாக்களை நேசிப்பது ஈமான் உள்ளவன் கடையாளம். சஹாபாக்களை வெறுத்தால், அது யாரை வெறுத்தாலும் சரி, அன்சாரி சஹாபா சாவியை வெறுத்தாலும் அல்ல முஹாஜி சாவியை வெறுத்தாலும் அவன் வந்து ஈமான் குறைபாடு உள்ளவன். ஏன் சஹாபாக்களை ஏசினால் அவன் காஃபிராகி விடுவான். குறிப்பாக உமர் இப்னு கத்தாப் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரையோ இருவரில் ஒருவரையோ ஒருவன் ஏசினால் அவனும் காஃபிராகி விடுவான். இது தெளிவான முடிவாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே சஹாபாக்களுடைய விடயத்தில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து புனிதமான இஸ்லாத்தை கொடுத்தது அந்த சஹாபாக்களிடம்தான். சஹாபாக்களிடமிருந்து எங்களிடத்தில் இதுவரைக்கும் 1400 வருடகாலமாக வந்து சேர்ந்த இஸ்லாம் சஹாபாக்களிடம் இருந்துதான் வந்திருக்கிறது. இடைவெளி ஒருவர் வந்து புதிய ஒரு கருத்தையோ புதிய ஒரு சிந்தனை புதிய ஒரு மார்க்கத்தை அறிமுகப்படுத்தினால் அது இஸ்லாம் கிடையாது. சில கருத்துகள் 200 வருடத்துக்குள்ளாக இருக்கும், 300 வருடத்துக்குள்ளாக வந்த கருத்துகள் இருக்கும், அது இஸ்லாம் கிடையாது. இஸ்லாம் என்ன? சஹாபாக்களிடம் வந்தது இஸ்லாம். சஹாபாக்களிடம் இருந்து தாபியூங்க பெற்றார்களே அதுதான் இஸ்லாம். தாபியூங்களிடம் இருந்து சமூக தாபியூங்க பெற்றார்களே அதுதான் இஸ்லாம். அங்கிருந்துதான் இங்கே வந்திருக்கிறது. எனவே அருமையானவர்களே, இடையில் வந்து யாராவது தனது அறிவை பாவித்து புத்தியை பாவித்து ஏதாவது ஒன்றை பாவித்து புதிய கருத்துகளை நவீன கருத்துகளை கூறி அதன்பா அழைத்தால் அது இஸ்லாம் அல்ல, அது தெளிந்த வழிகள் என்பதை நாம் விளங்கிக் கொண்டு எமது மார்க்கத்தை, எமது ஈமானை, எமது இஸ்லாத்தை, எமது விசுவாசத்தை, எமது நம்பிக்கையை கொண்டு போய் அவர்களுடைய கரத்தில் ஒப்படைத்து விட்டு நாம் விக்கிட்டு தெரிந்துவிடக் கூடாது. மறுமை நாள் வரும் பொழுது ஈமான் எங்கே, இஸ்லாம் எங்கே என்று பார்த்தால் சஹாபாக்கள் தந்ததுதான் இஸ்லாம், அந்த சஹாபாக்கள் என்று வந்ததுதான் இஸ்லாம். எனவே இதை ஞாபகத்தில் கொண்டு எமது எதிர்கால மார்க்கத்தை நாம் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைக்க வேண்டிய கடப்பாடு உள்ளதாக இருக்கிறோம். எனவே வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் மன்னிப்பானாக, அனைவருடைய பாவத்தை மன்னிப்பானாக. யா அல்லாஹ், ஈமான வாழ தௌபி சேவாயாக, இஸ்லாத்திர வாழ தௌபி சேவாயாக, புனிதமான ஈமான யா அல்லாஹ் உகப்பை தருவாயாக, ரஹ்மான இறுதி தன்னத்தில் யா அல்லாஹ் கலிமாவுடன் வாழ்ந்து மௌத்தாவுடைய பாக்கியத்தை தருவாயாக. வா ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.